ஓம் சிவாய நமஸ். சைவம் தார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆக அந்த வழியா போனா நடந்து போறவங்க இரவுல எங்கேயாவது தங்கிதான் தீரணும் இல்லையா? ஆமா, இந்த திருமருகல்ல வந்து எங்க கோயில் வாசப்படியில ஒரு பக்கத்துல தங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு தங்கி இருந்திருக்காங்க. விதி வசம், இத நல்விதி என்று சொல்லுவதா தீவிதி என்று சொல்லுவதா? என்ன பொறுத்தளவுல நல்வினை என்றுதான் சொல்லுவேன். ஆமா, படுத்திருந்தாங்களா, ஒரு பாம்பு வந்து இவனை கடிச்சு செத்து போயிட்டான். எப்ப கடிச்சதோ எப்பவோ செத்து போயிட்டான். இந்த பொண்ணு ராத்திரி 2 மணிக்கு முடிச்சுக்கிட்டு பார்த்தா அவன் கிடக்கிற நிலையை பார்த்த உடனே அவன் உயிரோடு கிடக்கிறாப்பல இவளுக்கு தோணல. பார்த்த அளவுலயே நாம தெரிந்து கொள்ள முடியும் உயிர் இருக்கா இல்லையான்னு. தொட்டுக்கிட்டு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை இல்லையா? ஆமா, இந்த பொண்ணு பார்த்தா இருட்டிலேயே அவன் செத்துத்தான் போயிட்டான்னு தெரிஞ்சது. கூப்பிட்டு பார்த்திருப்பா, மாமான்னு கூப்பிட்டு பார்த்திருப்பா, அவன் எந்திரிக்கல, செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணிருப்பா சொல்லுங்க பாக்கலாம். அந்த துன்பத்தை விவரிக்கவே முடியாது. அப்பதான் என்ன பண்ணா, சிவனே சிவனேன்னு அழுதா. சடையாய் சிவனே அப்படியே தேவாரத்துல வருது. அவன் அழுதபடியே அப்படியே பாடிவிட்டார் சுவாமி. சடையாய் சடையாய் எனும் அப்படியே சொல்றாரு பாருங்க. சடையாய் எனும் ஆள் சரண்ணி எனும் ஆள் விடையாய் எனும் ஆள் வெறுவா விடும் ஆள். அந்த ஆள் என்பது விகுதி. இவ அழுதுகிட்டு இருக்கும்போதுதான் திருஞான சம்பந்தர் வந்தார். ஐயோ பாவமே, இவ்வளவு உண்மையான பொண்ணு, அவங்க தாப்பனாரு அந்த பொண்ணத்தார இந்த பொண்ணத்தாரன்னு சொல்லிவிட்டு ஏத்தி விட்டாரு. இவ அந்த அந்த மாமாவைத்தான் கண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இப்படி வந்தாலே. இவன் ஊர் அங்க மதுரையில, இவ ஊர் காவிரி பூம்பட்டியில, இரண்டும் கட்டானா இங்க கிடந்து மாட்டிட்டாங்களே. இப்படி ஒரு கற்புடைய பெண் அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு அவனை தொட்டு கூட பார்க்கலையா அவன்? ஆமா, செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு தொட்டு கூட பார்க்கலன்னு தேவாரம் சொல்லுகிறது. இத நல்லா நுணுக்கமா பார்த்து விட்டாரு தெய்வ சேக்கிடார் பெருமான். ஆமா, இவ்வளவு உண்மையான பெண்ணு, ஒரு கற்புடைய பெண்ணு, சிவனுக்கு அன்புடைய பெண்ணு, இப்படி செய்யலாமா நீ அப்படின்னு யார கேட்டாரு? அந்த ஊர்ல இருக்க சிவனை கேட்டார். அவர் மாணிக்க வண்ணர்னு பேர் சுவாமிக்கு. பேர் செய்யலாமா சாமி, இது தகுமா அப்படின்னு கேட்டுட்டார். கடவுளை கேட்கிறார், இது தகுமான்னு. தகுமாங்கிற சொல்லு இதுல வருது, அதான் சொல்றேன் நான். இப்ப பாட்டை சொல்றேன் பாருங்க. தடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ. செய்யலாமா நீ? பரம கருணாமூர்த்தி பரமசிவனை கேட்கிறார் இந்த கேள்வி திருஞான சம்பந்தர். தகுமா செய்யலாமா நீ அப்படின்னு. உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே சிந்தா எனுமால் சிவனே எனுமால் அப்படின்னு அவர் சொல்லி அழுதுருக்கிறார். அப்படியே சொல்லிவிட்டார் சுவாமி. அதான் இதுல ஒரு துணி நீல வண்ணம் முகிழ்ந்து உண்டு என்ன மணி நீல கண்டம் உடையாய் மருகள் கனி நீல வண்டார் குடலால் இவள்தான் அணிநீல உண்கணாயர்வாக்கினையே பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறையொன்றுடையாய்மார்கள் புலரும் தனையும் துயிலாள். இந்த பொழுது விடியில வரைக்கும் அவன் தூங்கலையாம், அவன் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே பொழுது விடியில வரைக்கும் அவன் தூங்கலன்னு எழுதுறார் திருஞான சம்பந்தர். புடை போந்து அலரும் படுமோ பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறையொன்றுடையாய்மார்கள் புடல் புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாள் இவளே. இந்த பகுதியைத்தான் மிக முக்கியமாக கருதுகிறார்கள். எட்ட உட்கார்ந்துதான் அழுதாளே தவிர தொட்டு கூட பார்க்கல அவனை இல்லையா. உயிரோட இருக்கும் போதும் தொடவில்லை, உயிர் போனத்துக்கு அப்புறமும் தொடவில்லை. தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார் அந்த பொண்ணு எப்படி அழுதா அப்படின்னு. இத திருஞான சம்பந்தர் சொல்லிவிட்டார். தெய்வ சேக்கிழார் என்ன சொல்றார், என்ன சொன்னான்னு எழுதுறார் தெரியுமா, இந்த அரவமாவது ஒன்னை தீண்டுச்சே, நான் தீண்டக்கூடிய புண்ணியம் பண்ணலையே, அரவம் தீண்டி கடிச்சு கொடுத்து இந்த அரவம் பண்ண புண்ணியம் நான் பண்ணலையே அழுதாலும் எப்படி. தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய கருத்து அது. ஆக இந்த பதியத்தை பாடினார். பதியத்தை பாடினவனவன் எழுந்திருச்சான் என்று வரலாறு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நீங்க கேட்கலாம், ஐயா யாரா ஒருத்தன் செத்து போனா அந்த பதியத்தை பண்ணா அவன் எழுந்திருப்பானா அப்படின்னு. நடக்குமா, நடக்காது, முடியாது. பாட்டுக்கு கௌரவம் உண்டு, ஆனா பாடுறவனை பொறுத்து. இப்ப திருவாவடுதுறை ஆயிரத்தினம்பிள்ளை இருந்தார், அவர் வாய்ச்ச நாதஸ்வரம் இருக்கு, அத ஒருத்தர் வாய்ச்சானா திருவாவடுதுறை ஆயிரத்தினம்பிள்ளை மாதிரி இருக்குமா, இருக்காது, முடியாது. ஊதுரவனை பொறுத்துத்தான். நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் இருந்தார் தவுல்காரரு, அவர் வாய்ச்ச தவுல் இருக்கு, வேற ஒருத்தர் வாய்ச்சானா அவரு போல வருமா, வராது. திருஞான சம்பந்தருக்கு தான் முடிந்தது என்பதை நாம எண்ணிக்கணும். எந்திரிச்சான் திருஞான சம்பந்தர் அவர் ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அழைச்சிட்டு போடா, அழைச்சிட்டு போய் மதுரையில கல்யாணம் பண்ணிட்டு இரு என்று ஆசீர்வாதம் பண்ணி விட்டார் என்பது பெரிய புராண கதை. இத நல்விதியா தீவிதியா, நல்வினையா தீவினையா, நிச்சயமாக நல்வினைதான் அப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும். அச்சா சரி, இப்போ இந்த பதிகத்துக்கு பேரு புத்தகத்தை பிரிச்சு பார்த்தீங்கன்னா விடம் தீர்த்த திருப்பதிகம் அப்படின்னு இருக்கும். விடம் தீர்த்த திருப்பதிகம் என்று ரெண்டு இருக்கிறது. ஒன்று திருஞான சம்பந்தர் பாடியது, இன்னொன்னு அப்பர் பாடினது. அவரும் ஒரு குழந்தைய அப்படி பிழைக்க வச்சார். நான் பின்னால உங்களுக்கு சொல்லுவேன், நினைவூட்டுவேன். இது ரெண்டு விடம் தீர்த்த திருப்பதிகம் என்று பெயர் இருக்கிறது. இப்போ இந்த பதிகத்தை நாம படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம உயிரோட இருக்கிறோம், எவ்வளவோ விஷ நீர் நம்ம உடம்புல இருக்கிறது இல்லையா. ஆமா, இந்த பதிகத்தை படிச்சோம்னா நிச்சயமா அந்த விஷ நீர் ஒண்ணு போயிடும், அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஒன்னாச்சா, இன்னொன்னு சொல்றேன், இந்த திருப்பதிகத்தை பாடினா கல்யாணம் நிச்சயமா ஆகிவிடும், கல்யாணம் ஆயிடும். இன்னொன்னு சொல்றேன், இந்த திருப்பதிகத்தை பாடினால் யார் பாடுகிறார்களோ அவர்களுடைய புகழ் உலகம் எல்லாம் போகும் என்று இருக்கிறது. இந்த திருப்பதியத்தை நான் தினந்தோறும் பாடினேன். ஏன் பாடின தெரியுமா, என் உடம்புல கொஞ்சம் விஷ நீர் ஜாஸ்தி, அதுக்காக பாடின. அது கட்டுப்பாட்டுல இருக்கு, கட்டுப்பாட்டுல இருக்கா. நான் ரெண்டாவது ஒண்ணு சொன்னா திருமணம் ஆகும்னு, நான் திருமணமே வேண்டாம்னு இருந்தேன், திருமணமே வேண்டாம்னு இருந்த 58 வயசு வரைக்கும். ஆமா, அதுக்கு என்ன நான் சொல்ல வேண்டாம், விடுறேன். இன்னொன்னு சொல்லுங்க, இந்த பதியத்தை பாடினார், கடைசி பாட்டுல என்ன வருது? பயஞானம் வல்லார் மருகர் பெருமான், உயர் ஞானம் உணர்ந்தடி உழுகுதலால், இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார், வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே என்பது பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த பதியத்தை பாடினான்னா யார் பாடுறானோட அவனுடைய புகழ் உலகம் எல்லாம் போகும் அப்படின்னு எழுதி வைக்கிறார். இந்த அற்புதமான திருப்பதிகத்தை தான் அந்த இரண்டாவது திருமுறையில் இருக்கிறது. உங்களுக்கு எது தேவையோ, இந்த விஷ நீர் கட்டுப்பாட்டில் இருக்கணுமா, அல்லது திருமணம் ஆகணுமா, அல்லது நல்ல புகழ்ச்சி உங்களுக்கு தேவையா, இந்த திருப்பதிகத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், பாடிக்கொள்ளுங்கள் என்றுதான் நான் நினைவூட்ட காத்திருக்கிறேன். இப்போ நாலு பாட்டு சொல்லிவிட்டேன், உங்களுக்காக நிச்சயமாக அந்த 11 பாட்டும் சொல்லிவிடுவேன். முதல்ல இருந்த சொல்லிவிடுறேன். கடையா எனுமால் சரண்ணி எனுமால், விடையா எனுமால் வெறுவா விடுமால், மடையார் குவளை மலரும் மருகள், உடையா இதகுமோ இவள் உண்மலிவே, சிந்தா எனுமால் சிவனே எனுமால், முந்தா எனுமால் முதல்வா எனுமால், கொந்தார் குவளை குலவும் மருகள், எந்தாய் தகுமோ இவளே தரவே, அறையார் கடலும் அடல்வாய் அறவும், பிறையார் தடையும் உடையாய் பெரிய மறையார் மருகள், மகிழ்வாய் இவளை இறையார் வளை கொண்டில் வவ்வினையே, ஒளிநீர் தடையில் கறந்தாய் உலகம், பலிநீர் திரிவாய் பழியில் புகழாய், மலிநீர் மருகள் மகிழ்வாய் இவளை, மெலிநீர் மயலாக்கவும் வேண்டினையே, துணிநீல வண்ணம் தோன்றி என்ன, மணிநீல கண்டம் உடையாய் மருகள், கனிநீல வண்டார் குடலாளி விழுதன், அணிநீல உண்கண் அயர்வாக்கினையே, பலரும் பரவப்படுவாய் சடமேல், மலரும் பிறையும் உடையாய் மருகள், புலரும் தனையும் துயிலாள், புடை போந்து அலரும் படுமோ அடியாளுவளே, வழுவாள் பெருமான் கடல்வாழ் கையன, எழுவாள் நிறைவாள் இரவும் பகலும், மழுவாள் உடையாய் மருகர் பெருமான் தொழுவாள் இவளை, துயராக்கினையே, இலங்கை கிரைவன் விலங்கல் எடுப்ப, துலங்கம் விரல் ஊந்தலும் தோன்றலனாய், வலங்குள் மைசூர் மருகப் பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே, எரியா தடையும் அடியும் இருவர் தெரியாததோ சித்திராயவனே, மரியார் விரியா மருகப் பெருமான் அரியாள் இவளை அறிவாக்கினையே, அறிவில் தமணும் அரசாக்கியரும் நெறியல்லன செய்தன நின்று உடல்வர் மரியேந்து கையாய் மருகப் பெருமான், நெறியார் குடலை நிறை நீக்கினையே, பயஞானம் வல்லார் மருகப் பெருமான், உயர் ஞான உணர்ந்தறி உழுகுதலால், இயன் ஞான சம்பந்தன பாடல் வல்லார், பியஞ்ஞாலமெல்லாம் விளங்கும் புகழே, பியஞ்ஞாலம் எல்லாம் விளங்கும் புகழே, பியஞ்ஞாலம் எல்லாம் விளங்கும் புகழே. இந்த அற்புதமான கருத்து தெரிய வேண்டும் என்ற நோக்கத்துலதான் நீங்க நினைக்கலாம், ஐயோ இது எனக்கு தெரியுமையா அப்படின்னு. தெரிந்தவர்கள் கொஞ்சமா இருக்கும், தெரியாதவங்கள் பலரும் இருப்பார்கள். அதனால இந்த திருப்பதியத்தை ஓதினா விஷ நீர் கட்டுப்பாட்டில் இருக்கும், திருமணம் ஆகும், அதை பாடினால் புகழும் கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அதான் இல்லையா, இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து, இப்படி கருத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஐயா நீ பாட வந்தியா பேச வந்தியா அப்படின்னு சொன்னா, பாடுறதுதான் நான் 50 வருஷமா பாடிக்கிட்டே இருக்கேன், 50 வருஷமா பாடி இருக்கிறேன், பெரும்பகுதியானவர்கள் கேட்கவில்லை என்பதுக்குத்தான் இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றி பல இடத்துலயும் நான் இப்படித்தான் சொல்றேன். 2 மணி நேரம் எங்கேயாவது பாட ஒத்துக்கிட்டேன்னா 1 மணி நேரம் நானா பாடிவிட்டு அப்புறமா அந்த கருத்தை சொல்றேன். சமீபத்துல திருவண்ணாமலை போயிருந்தேன், ரமணாஸ்திரத்துல கச்சேரி, 1 மணி நேரம் பாடிவிட்டு 1 மணி நேரம் அப்படி கருத்தை சொல்லி பாடினேன். அந்த செக்ரட்டரி என்ன சொன்னாரு, நீங்க 2 மணி நேரமும் அப்படி கருத்தோட சொல்லி இருக்கலாமே என்னார். இல்லையா, ஆமா, அப்படி என்ன அர்த்தம், அந்த 1 மணி நேரம் வேஸ்டா போச்சே, இந்த மாதிரி கருத்து சொல்லியிருந்தாருன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறார் அவர். அடுத்தது ஒரு திருப்பதியம், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு காலத்தில் பல இடங்களில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சீர்காழியில முதலிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை சந்திக்கிறார். திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தர் பார்த்தபோது சிவனடியார் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். யாரு? திருஞான சம்பந்தர். அப்படி நினைக்கிறார். அவர் இவர் காலில் விழுந்துட்டார். திருஞான சம்பந்தர் காலில் அப்பர் விழுந்துட்டார். அவருக்கு என்ன வயசு, இவருக்கு என்ன வயசு, வயசை பத்தி கேள்வி கிடையாது. அப்பதான் அவரை தூக்கிவிட்டு அப்பரே எழுந்துடும் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் அவருக்கு திருஞான சம்பந்தருக்கு அப்பர் என்ற பெயர். அப்பர் என்ற பெயர் கொடுத்தது திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசு என்ற பெயர் கொடுத்தது சிவன். அவங்க அப்பா அம்மா திருநாவுக்கரசருக்கு வச்ச பேர் மருள் நீக்கியார். சமண மதத்தில் அவருக்கு கிடைச்ச பேர் தர்மசேனர் அல்லவா? ஆமா, என்பதை நாம நினைவில் கொள்ளணும். ஆக இரண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். சில கேத்திரங்களுக்கு இரண்டு பேருமாகவே சென்று வழிபட்டார்கள். ஒரு நாள் அவர்கள் வேதாரண்யத்துக்கு போனார்கள். இந்த பதிகமும் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லி காட்டியிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது தடவையா ஒரு இரண்டாவது தடவையா ஒரு விருந்து கிடைக்குதுன்னா நாம ஏன் அதை வேண்டான்னு சொல்லணும் இல்லையா? ஆமா, திருமறைக்காடு என்றுதான் தேவாரத்தில் இருக்கும். தேவாரத்தில் பூரா தமிழ்தான். விருத்தாச்சலம் என்று இருக்காது. ஆமா, முதுகுன்றம் என்றுதான் இருக்கும். மாயூரம் என்று இருக்காது. மயிலாடுதுறை என்றுதான் இருக்கும் இல்லையா? தூய தமிழிலேயே எழுதி வைத்திருக்கிறார் நமது பெரியவர்கள் என்று நாம எண்ணணும். இந்த மயிலாடுதுறையை மாத்திரம் இந்த எம்ஜிஆர் திருப்பி விட்டார், பாக்கி எல்லாம் திருப்பல. இருந்திருந்தா திருப்பி இருப்பாரோ என்னமோ. சரி, அப்புறமா பாத்துக்கோ. அந்த வேதாரண்யம் வடமொழி, மறைக்காடு தமிழ். ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போறா எப்படி போகணும்? நேர் அந்த கோபுரத்தோட போகணும் இல்லையா? ஆமா, குறுக்கு வழியில போறதெல்லாம் தவறு. சிதம்பரத்துல தெற்கு கோபுர வாயில் வழியாக திருஞான சம்பந்தர் வந்தார் என்று வரலாறு. நல்லா எழுதி வைக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான். இன்ன கோபுரம் வழியாத்தான் அந்த கோயிலுக்கு போனார்கள் அப்படின்னு. என்ன கவலை இருக்கு? சேர்க்கிறாருக்கு என்ன கவலை? எந்த கோபுரம் வழியா போன என்ன அப்படின்னு இல்ல, இந்த கோபுரம் வழியாத்தான் போனார்கள் அப்படின்னு எழுதி வைக்கிறார். எவ்வளவு கருத்து பத்தீங்களா? திருநாவுக்கரசர் சிதம்பரத்தை மேற்கு கோபுர வாசல் வழியாத்தான் வந்திருக்கிறார். எந்தெந்த கோபுரம் வழியா போனார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்படி நாலு பேரும் நாலு கோபுரம் வழியாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் நினைவில் குறைவு. பெரிய புராணம் சந்தேகம் வந்தா பெரிய புராணத்தை எடுத்து படிக்க வேண்டியதுதான். ஆமா, இப்பதான் விளக்க உரையோடு நிறைய வந்திருக்கிறத இல்லையா? ஆமா, நிறைய வந்து விட்டது.